வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர்களின் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் ஜெயபிரகாஷ். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் அலைவரிசை விவரங்களை உணவளித்தாராம் ஜெயபிரகாஷ்.
ஆம், தமிழோசி நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வருகின்றவரை புதிய அலைவரிசைகளான 31 மீட்டரில் 9500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டரில் 13830 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 19 மீட்டரில் 15470 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகள் மூலம் கேட்கலாம்.
இலங்கை தலைநகர் கொழும்பில் உள்ள ராஜகிரிய பாடசாலையில் முஸ்லீம் பெண்மணி ஒருவர் ஹிஜாப் அணிந்து பள்ளிக்கு வருவதற்கு தடை செய்த பள்ளி நிர்வாகம் குறித்து பல நேயர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நெதர்லாந்திலிருந்து ஃபேஸ்புக் மூலம் கருத்து எழுதும் நேயர் தங்கராஜா, முஸ்லீம் மாணவர்கள் இனிமேல் முஸ்லீம் பாடசாலைகளிலேயே படிக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறார்கள் போல் தோன்றுகிறது என்கிறார்.
இதே செய்தி பற்றி எழுதுகின்ற சென்னை நேயர் ஷவுத் அப்துல் வஜித், எதிர்க்க எதிர்க்க தான் இஸ்லாம் வளரும், ஏனென்றால் இஸ்லாம் எதிர்ப்பில் வளர்ந்தது, இதனால் தான் 57 நாடுகளில் இஸ்லாம் பெரும்பான்மையாக தன்னகத்தை வைத்திருக்கிறது என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் நேயர் விண்ணாங்கு, பள்ளி அதிபரின் முடிவு மிகவும் நல்ல முடிவு. பாடசாலைக்குள் எந்த மத திணிப்பும் இருக்கக்கூடாது. முஸ்லீம் அடையாளங்கள் மட்டுமல்ல, பௌத்த, இந்து, கிறித்தவ அடையாளங்கள் கூட பாடசாலைகளுக்குள் அனுமதிக்கப்படக்கூடாது. மாணவர்கள் மனிதர்களாய்த்தான் வளர்க்கப்பட வேண்டும் என்கிறார்.
மோடி பதவியேற்பு விழா குறித்த செய்திகள் பற்றி எழுதும் திருச்சி நேயர் ஏ.எம். நஜ்முல் ஆரிஃபின், சங்கீதா ராஜன் இந்தியாவில் 15வது பிரதம மந்திரியாக பதவியேற்கும் நரேந்திர மோடி அவர்களின் பதவிப்பிரமாண நிகழ்ச்சியையும் மற்ற அமைச்சர்களின் பதவிப்பிரமாணத்தையும் வைகோ அவர்களின் கருப்பு கொடி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தையும் மிகவும் தெளிவாக விவரித்தார் என்கிறார்.
இதே பதவியேற்பு விழாவிற்கு மஹிந்த அழைப்பு விவகாரத்தில் வைகோ எதிர்ப்பு குறித்த செய்தி பற்றி எழுதும் காயல் பட்டணம் நேயர் மக்கி நூகுத்தம்பி, எந்த பிரச்சனையையும் பேச்சுவார்த்தை மூலமே தீர்த்து வைக்க முடியும் என்ற நம்பிக்கை இல்லாதவர் இவர். இத்தனை பேச்சாற்றல் மிக்கவர், விஷயம் தெரிந்தவர், ஆனால் அரசியலில் வியூகம் வகுக்க தெரியாதவர். இவரது தொடர் தோல்விகள், கட்சி விட்டு கட்சி மாறி கூட்டு வைத்தும் தன்னால் வெற்றி பெற முடியாத ஒருவர் வைகோ என்பதையும் மோடி நன்கு விளங்கிக் கொண்டார். ஜெயலலிதா, கருணாநிதி தவிர தமிழகத்தில் வேறு யாரையும் மோடி இனி மதிக்க மாட்டார். மதிமுக, திமுக, பாமக எல்லாமே ஜீரோதான் என்கிறார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜெயலலிதாவுக்கு கடிதம் எழுதியிருப்பது குறித்த சம்பந்தருடன் பேட்டி பற்றி எழுதும் டொரண்டோ நேயர் மதி, கடிதங்கள் எழுதுங்கள் பரவாயில்லை, அதுவும் ஒரு தேவைதான், ஆனால் தமிழர்களின் நிலத்தில் நிலை கொண்டிருக்கின்ற இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்று போராடுங்கள். அத்தோடு புலிகள் மீளுருவாக்கத்திற்கான முயற்சிகள் நடப்பதாக இலங்கை அரசும் அதற்கு ஆதரவாக செயற்படும் மலேசிய அரசும் இலங்கைக்கு ஆதரவான நாடுகளினதும் தனி மனிதர்களினதும் செயற்பாடுகளில் உண்மை இல்லை என்பதை தெளிவுபடுத்துவது அவசியமாகிறது என்று கூறியிருக்கிறார்.
கம்யூனிஸ்ட் கட்சிகளின் இணைப்பு குறித்து டாக்டர் வெங்கடேஷ் ஆத்ரேயாவின் பேட்டி பற்றி எழுதும் நேயர் வீரமணி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைப்பால் கட்சிக்கு அதிகமான தலைவர்கள் கிடைப்பார்கள், ஆனால் கட்சிக்கு நிலையான தொண்டர்கள் கிடைப்பார்களா? மாநிலத்துக்கு மாநிலம் தனது கொள்கைகளை மாற்றிக்கொண்டு ஆதாயம் தேட பார்க்கின்றனர். இவைதான் அடிமட்ட நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தியது என்கிறார்.
இதே பேட்டி குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதியிருக்கின்ற திருச்சி நேயர் ரவிச்சந்திரன், சுயநலத்தை முதலில் ஒழிக்க முயற்சி செய்யட்டும், இத்தனை ஆண்டுகள் கழித்து ஞானோதயமா? இவர்கள் சிவப்பு சாயம் வெளுத்து போய் வெகு நாளாகிவிட்டது. கந்தலான கொடிக்கு வர்ணம் ஏற்றினால் என்ன, ஏற்றாவிட்டால் என்ன என்கிறார்.
இந்திய அமைச்சரவையில் மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு கல்லூரி பட்டம் கூட பெறாத ஸ்மிருதி இரானியை அமைச்சராக நியமித்தது பற்றிய சர்ச்சை குறித்து ஃபேஸ்புக் மூலம் எழுதும் புதுடெல்லி நேயர் ராஜகோபால் சுப்பிரமணியன், பட்டம் பெறாதவர் அமைச்சராகலாம், ஆனால் அனுபவமாவது இருந்திருக்க வேண்டும். அனுபவ முதிர்ச்சி இல்லாமல் வரக்கூடாது. வேறு வழியே இல்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களில் படித்தவர்கள் இல்லாமல் இல்லை. ராகுல் காந்தி பற்றி இதே விமர்சனத்தை இவர்கள் வைத்தார்கள். இப்பொழுது இவர்கள் மீதும் ராகுல் காந்தி இந்த விமர்சனத்தை வைக்கலாம் தானே? பாரதிய ஜனதா கட்சியின் இந்த முடிவு ஏமாற்றம் அளிக்கிறது என்கிறார்.
மோடி அரசு சந்திக்கும் பொருளாதார சவால்கள் குறித்த பேட்டி பற்றி எழுது மாடுதுறை நேயர் ஆர் பாலாஜி, கடந்த காலங்களில் சோசியலிசம் என்னும் மாயில் சிக்கி திணறிய இந்தியா அரசு வேலை வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை அளித்ததுடன் நெடுங்காலத்திற்கு தொடர முடியாத உத்தரவாதங்களை அளித்துவிட்டது. ஆகவே கஜானாவின் பெரும்பகுதி ஏற்கனவே அளிக்கப்பட்ட உறுதிமொழியை நிறைவேற்றவே அரசு ஊழியர்களின் சம்பளத்திற்கும் ஓய்வூதியத்திற்கும் தீர்ந்து விடுகிறது. உலகின் பல நாடுகளும் இந்த பிரச்சினையை எதிர்கொள்ளவே செய்கின்றன. புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க கடன் வாங்கி திட்டங்களை செயற்படுத்தும் பரிதாபகரமான நிலையே இன்று இருக்கிறது. இந்நிலையில் மோடி தலைமையில் அமைந்திருக்கும் அரசு பழைய காலங்களில் அளித்த உத்தரவாதங்களிலிருந்து சிறிதளவேனும் பின்வாங்கினால்தான் இன்று இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும் என்கிறார்.
மோடி பிரதமராக ஏற்க விரும்பாதவர்கள் பாகிஸ்தானுக்கு போகலாம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் கிரிராஜ் சிங் சொல்லி சட்ட பிரச்சனைகளில் சிக்கிய செய்தி குறித்து எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, நரேந்திர மோடி எல்லோருக்கும் பொதுவாக செயல்பட ஆரம்பித்தாலும் கூட கிரிராஜ் போன்றவர்கள் விடமாட்டார்கள் போல் இருக்கிறது. நரேந்திர மோடியை பிரதமராக ஏற்க விரும்பாத இந்துக்கள் எங்கே செல்வது என்கிறார்.
சென்னையைச் சேர்ந்த இந்திய ராணுவ வீரர் முகுந்த் வரதராஜன் காஷ்மீரில் கொல்லப்பட்ட செய்தி பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரம் சுப்பிரமணியன். இந்தியா என்றும் அண்டை நாடுகளுடன் நட்புறவையே விரும்புகிறது. இருந்தாலும் அண்டை நாடான பாகிஸ்தான் தரும் தொல்லை நாளுக்கு நாள் பெருகி வருகிறது, கவலை தருகின்ற அம்சம் என்கிறார்.
நாகரிக கோமாளிகள் தொடர் குறித்து எழுதும் மனம்பொண்டினியர் தட்சிணாமூர்த்தி, இது எதிர்பார்த்தவரை சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த தொடரை எதிர்த்தவர்கள் கூட கேட்க கேட்க கருத்தை மாற்றிக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் பங்களிப்பு குறித்த பாகம் சிறப்பாக இருந்தது. கலைவாணர் கிருஷ்ணன் நிறைய பொருளீட்டி அதையெல்லாம் பிறருக்கு கொடுத்து செலவு செய்து வீணாய் போனவர். இப்பொழுது இருக்கும் நடிகர்கள் பொருளீட்டி புத்திசாலித்தனமாக முதலீடு செய்கிறார்கள் என்கிறார்.
இதே தொடர் குறித்து எழுதும் கல்பாக்கம் சுகுமார், நான்காம் பக்கத்தில் என் எஸ் கிருஷ்ணனின் பகுத்தறிவு கருத்துக்கள் மிளிர்ந்தன, அவரை போன்றோரின் கருத்துக்கள் இந்நாட்டுக்கு அதிகம் தேவைப்படுகின்றன என்று கூறியிருக்கிறார்.
மோடி பதவியேற்பு செய்தி குறித்து எழுதும் கருணாநேயர் சரோவர்ணன், மோடி பதவியேற்பு முன்பு காங்கிரஸ் இலங்கை தமிழருக்கு துரோகம் செய்துவிட்டது என்றும், மோடி வந்தால் ஈழம் பெற்றுக் கொடுத்து விடுவார் என்றும் உலகில் வாழும் சில இலங்கை தமிழரிடம் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் மோடி அவர்கள் பதவியேற்பதற்கு முன்னதாகவே இலங்கை அதிபரை அழைத்தவுடனே பாரதிய ஜனதா கட்சியை வசைபாட தொடங்கிவிட்டார்கள். ஈழத்தமிழரின் கடந்த காலத்தை திரும்பி பார்த்தால் பழிவாங்கல், வசைபாடல், தீர்க்க சிந்தனையற்ற போக்கு, தவறான வழிநடத்தல் என்பவற்றாலேயே 1987 உதறித்தள்ளிய ஒப்பந்தத்துக்காக இன்று போராட வேண்டியிருக்கிறது என்கிறார். சரி, நேரமாகிவிட்டது ஜெயபிரகாஷ். இத்துடன் இந்த வார நேயர்நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.